நம்ம ஒரு சரியான பாதையை நோக்கி போகல.
தெரியல, ஆனா தெரியல அவர் வந்திருக்காரு, அவர் வந்தா சரியா வரும் இருங்க பாப்போம்.
யார சொல்றீங்க?
அவர் தான் அவங்க வீட்டுல இருந்து வந்திருக்காங்கல்ல, அவர் வீட்டுல அவர் தான் பாப்பாரு, அவர் எல்லாம் பாப்பாரு, நீங்க சும்மா இருங்க.
அவங்க வீட்டு பிரச்சனைனா அவங்க அவங்களோட டின்னர் டேபிள்ல உட்காந்து கதைப்பாங்கன்னா அப்ப பிரச்சனை சரியாயிருமா, அதனால கூட்டிட்டு வந்துருக்கோம்.
வீடு நாடு எல்லாம் வந்துமே சும்மா இருக்கா நீ?
அப்படின்னா நீங்க என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்,
திருநாட்டில்
என் கையை ஓங்க வேண்டும் வெளிநாட்டில்ங்கிறத நம்ம மாத்தி படிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது.
ஆமா ஆமா ஆமா, இப்ப நம்மளே ஏன் கையே இல்ல, நம்ம முழுசா அங்க போயிடணும்.
வெல்கம் டு our show, you are listening to மாட்டு பசங்க பாட்காஸ்ட்.
சரி, நம்ம சீசன் டூட மூணாவது எபிசோட்ல வந்திருக்கோம். வணக்கத்தை சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். வணக்கம் சித்லோடு.
வணக்கம் மிஸ்டர் ஜெடாய், தானே உங்க பேரு?
ஜெடாய் தான், ஜெடாய் தான். ரொம்ப நாளைக்கு பிறகு தூசி தட்டி கூப்பிடறனால பேரையும் மறந்துட்டியாயோ?
எல்லாமே மறந்துட்டேன்.
முதல்ல நம்ம இந்த நம்மளோட எபிசோடுக்கு போகும்போது தான் நம்மளோட பேஜ் என்ன ஆகுது, நம்மளோட எபிசோட்ல லிசனர்ஸ் இருக்காங்களா, எத்தனை பிளேஸ் போகுது, அனாலிட்டிக்கல் டூல் உங்களுக்கு அப்படி கைவசம்
கொடுத்துட்டேன். கொஞ்சம் பரவாயில்ல, எதிர்பார்த்த விட நல்லா தான் போகுது. என்னன்னா நம்ம எபிசோட் ரொம்ப கண்டினியூஸா பண்ண மாட்டேங்கிறோமா, சில பல பர்சனல் வியாதிகள் அப்புறம் ஒஃபிஷியல் வியாதிகள்னு சொல்லி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ நடுவில் கொஞ்சம் டைம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த டைம்
நம்மளை
இந்த சூழ்நிலையில
பர்சனாக தெரிஞ்சவங்க நம்மட பேஜை சரி, இல்லை நம்மட இன்ஸ்டாகிராம் சரி, இல்லை எஃபி பேஜை பார்த்தாங்கன்னா இவங்க எங்கடா பிஸியாக இருக்காங்க, ட்ரிப்பு போகிறாங்க, அதை போகிறாங்க, கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்க.
அப்படிதான் இருக்கு. ஆனா அங்க போயிட்டு என்ன பண்ணணும் எங்களுக்கு தான் தெரியும்.
ஆமாம் ஆமாம். ஸோ இன்னைக்கு ஒரு ஒரு டாபிக்கோடையுமே வரல, முதல்ல டிஸ்க்ளைமர் கொடுத்துருவோம்.
நம்ம இன்னைக்கு ஜஸ்ட் ரேண்டம் தான் இப்போ ஆகஸ்ட் 8 நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் ஹாட் டாபிக் இருக்கோ அதை பற்றி சும்மா ஒரு மேலோட்டமாக நமக்கு என்ன தெரியுதோ அதை பேசிட்டு போகலான்னு இருக்கோம்.
நான் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, நான் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு இப்போ காலையில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முதல் கூட மெஸ்ஸி அண்ணன் விளக்கிட்டாராமே, பார்சிலோனாவா பார்சிலோனாவா டீம்?
ஆமாம் பார்சிலோனா. அது ஒன்றும் விலகலை, அது என்னன்னா அது கொஞ்சம் இவங்க எவ்வளோ தெரியாது எப்படி அந்த பவுல் வாக்கருக்கு போஸ்ட் பண்ண ஒரு பூமர் செட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
சுத்தி சுத்தி நம்ம அந்த சோசியல் மீடியா புழுத்திகளுக்கே தான் வந்து இருக்கோம்ல. எந்த டாபிக்
என்ன பண்றது, அதாவது ஏதாச்சும் ஒரு டாபிக் கிடைக்க கூடாதா, நம்ம போஸ்ட் போட கூடாதுன்னு சுத்திட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமான்னு தெரியல.
சரி,
உண்மையிலே ஃபுட்பால் ஃபாலோ பண்றவன் போட்டான்னா அதுல ஒரு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுங்கெல்லாம் ஃபுட்பால் பத்தி நான் பேசி கேள்விப்பட்டது இல்லை. என்ன அந்த வேர்ல்ட் கப் டைம்ல பேசிச்சுன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் இன்னைக்கு திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
அப்ப அந்த போஸ்ட் போட்டவங்க எல்லாம் ரியல் ஃபுட்பால் ஃபேன் இல்லைங்கிறீங்களா?
இல்ல இல்ல கண்டிப்பா, இதே வேற எந்த பிளேயரும் இப்படி நடந்திருந்தா போட்டிருக்க மாட்டாங்க. மெஸ்ஸி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச, இப்ப முக்காவாசி பேருக்கு இப்ப தெரிஞ்ச பிள்ளைனா ரொனால்டோ மெஸ்ஸி அப்புறம் நெய்மார் சொல்லுவாங்க. ஸோ அதால பேசிட்டு இருக்காங்க அவ்வளவுதான்.
சரி, இப்போ அவங்கள திருத்த முடியாது, மாற்ற முடியாது, அவங்க அப்படித்தான், அவங்க லைக்ஸுக்கும் கமெண்ட்டுக்கும் ஷேருக்கும் தான் அழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எனக்கு அந்த இதை பற்றி விஷயம் தெரியாது. இப்போ மெஸ்ஸி ஏன் விலங்குனா என்ன பிரச்சனை? இப்போ இது இந்த சென்சேஷனல் டாபிக் ஆனதுக்கான காரணம் என்ன?
அதில் என்ன ரியல் சுச்சுவேஷனா இப்போ என்னென்னா, என்ன சொல்லுவீங்க, ஒவ்வொரு லீக் இருக்கு இல்லையா, இப்போ ஸ்பெயினில் ஒரு லீக் இருக்குது, இங்கிலாண்டில் ஒரு லீக் இருக்குது. ஸோ இந்த லீக் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரூல் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதாவது ஒரு டீம் எப்படி இருக்கணும், ஒரு பிளேயர்ஸில் சேலரி கேப் எவ்வளோ இருக்கணும். இப்போ இப்போ மெஸ்ஸி பார்சிலோனா பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் லாலிகா, ஓகே, அங்கே எப்படின்னா ஒரு கிளப்ல ரெவன்யூவில் 60% அந்த பிளேயர்ஸோட சேலரி இருக்கும் மேக்ஸிமம்.
அப்படின்னா இது இயருக்கா இல்லாடி மந்த்துக்கா எப்படி?
இயருக்கு, சீசன். இயர்னா அவங்க சீசன் சொல்லுவாங்க, ஃப்ரம் ஒரு சீசன் நடக்கும். இப்போ ஆகஸ்ட் 8 இருந்து அடுத்த வருஷம் ஜூலை வரைக்கும் அந்த சீசன், ஜூன் வரைக்கும் அந்த சீசன் நடக்கும்.
ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நான் இது ஃபைனான்சியல் டேர்ம்ஸ் சொல்கிறேன்னா, பெர் அனம் ரெவன்யூவில் ஒரு பிளேயரோட
என்ன சொல்லலாம், அதுக்கு என்ன பிரச்சனைனா பார்சிலோனால அவங்க சாலரி கேப் இப்ப
பாத்தீங்கன்னா இருக்கு.
ஆமா 10% கூட. அண்ட்
ஆமா,
பார்சிலோனா பிகாஸ் தேர் இஸ் நோ ஃபேன்ஸ்
ரைட்
ஸ்டேடியம்ல ஃபேன்ஸ் இல்ல மெயின் ரெவென்யூ பாத்தீங்கன்னா
ஃபேன்ஸ் மெர்ச்சன்டைஸ்ல வரும் எல்லாம் நிறைய வருமே
ஆமா இல்ல மெர்ச்சன்டைஸ் வர்றது இருக்கு பட் ஃபேன் ரெவென்யூ தான் அந்த முக்கியமான விஷயம்
டிக்கெட் செல்லிங் தான சொல்றீங்க
ஆமா டிக்கெட் செல்லிங் சீசன் டிக்கெட் செல்லிங் தான் அதுல மெயின் ஓகே இன்கம் சோ இருக்கும்போது மெஸ்ஸியோட கான்ட்ராக்ட் வந்து ரீசெண்டா தான் ரிவீல் ஆச்சு அதாவது லாஸ்ட் டைம் அவர் 2017ல சைன் பண்ண கான்ட்ராக்ட் நினைக்கிறேன்
ரிவீல் ஆச்சா ரினியூ ஆச்சா
16 ரிவீல் ஆச்சு அந்த என்ன எவ்வளவு சேலரி எடுக்கிறான்னு தெரியல அப்போ எஸ்டிமேட்டா பாக்கும்போது போனஸ் எல்லாம் எஸ்டிமேட் பண்ணி பார்த்தனா 100 மில்லியன் per season
நம்ம காசுக்கு சொல்லுங்க
நம்ம காசுக்கு எனக்கு தெரியல அது 100 மில்லியன் டாலர் என்னமோ வெச்சிங்க பவுன்ஸோ ஏதோ எனக்கு சரியா ஞாபகம் இல்ல சோ அதான் சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்ப அதே டேர்ம்ஸ்ல வந்து பிளேயரை வந்து ரினியூ பண்ண முடியாது சோ மெஸ்ஸி வந்து ஒரு 50% பே கட்டக்கு ஏன்னா அவங்க செலரிக்கே போற கூட்டிட்டு இல்லையா சோ ஆல்ரெடி தெரியும் பார்சிலோனா இதுக்கு முன்னாடி இந்த பிரசிடென்சி வந்து ரொம்ப கேவலமா அதாவது சில பிளேயர் சைன் பண்ணது இல்லையா அவங்களுக்கு சேலரி நெகோசியேட் பண்ணதெல்லாம் ரொம்ப கேவலமா பண்ணி கிளப் கவுத்து விட்டாங்க
ஆமா சித் நான் சொல்றேன் என்னன்னா பார்சிலோனா வந்து ஒரு ஃபேமஸான கிளப் ரெவென்யூ விட்டாலுமே
ஆமா ரொம்ப ஃபேமஸான கிளப் அண்ட் அது வந்து ஓன் பை அவங்க என்ன சொல்லுவாங்க சோசியோஸ்னு சொல்லுவாங்க அதாவது கிளப் மெம்பர்ஸால ஓன் பண்ற எந்த ஒரு தனிநபரும் ஓன் பண்ண ஒரு இது அது அந்த மெம்பர்ஸால ஓன் பண்ண ஒரு கிளப் அந்த மாதிரி ஸோ அதுக்குன்னு பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் இருக்கு ஸோ அப்படிதான் செலக்ட் பண்ணோம் ஸோ இதுக்கு முன்னுக்கு இந்த ரெஜிமே வந்து ஒரு 10 years இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ரொசெல் அப்புறம் பாட்டமேவும் எனக்கு ப்ரொனன்சியேஷன் சரியா வராது அது ஸ்பானிஷ் நேமு சரியா ஸோ அவங்க எல்லாம் கிளப் அப்படியே கிரிப்பிள் பண்ணிட்டாங்க ஃபைனான்சியலா
இல்ல அதான் ஃபண்டமெண்டலான ஒரு கேள்வி கேட்கறேன் என்னன்னா எனக்கு தெரியா ஃபுட்பால பத்தி இந்த பார்சிலோனா எந்த நாட்டோட லீக்
ஸ்பெயின்
ஓகே சரி கண்டினியூ பண்ணுங்க
அவர் இருந்தார் அப்புறம் அவர் இப்ப பாரிஸ் செயின்ட் ஜெர்மன்ல இருக்காரு
என்னன்னா இப்ப மெஸ்ஸி லீவ் பண்ண பிரச்சனை என்னன்னா இப்ப கிரிப்பிள் பண்ணா இந்த கிளப்ப சோ அடுத்து வந்து இப்ப பிரசிடென்ட் வந்து அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னுக்கு 2004ல இவர் தான் எலெக்ட் ஆனாரு ஜோன் லபோட்டான் சரியா
சோ இஸ் ஃபேமஸ் அவர் தான் மெஸ்ஸி பிரேக் த்ரோ கான சீசன்ல வந்து இவர் தான் பிரசிடென்டா இருந்தாரு
ஓகே
மெஸ்ஸியோட இனிஷியல் ஸ்டேஜ்ல அதாவது மெஸ்ஸி ஃபர்ஸ்ட் டைம் முழுக்க ஃபர்ஸ்ட் வந்தப்போ இவர் தான் பிரசிடென்டா இருந்தாரு ஸோ இவர் தான் அந்த என்ன சொல்லலாம் பெப் கார்டியோலா எல்லாம் டீமுக்கு கொண்டு வந்து ஒரு ஒரு பார்சிலோனாவே நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டி போன ஒரு டேர்ம்ஸ் பிரசிடென்சி வந்து இவரோட தான் ஸோ இவர் இந்த பெரிய ஒரு ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள்ல இவரை திரும்ப பிரசிடென்டா எடுத்திருக்காரு ஆனா இவரே சொல்லிட்டாரு நான் எதிர்பார்த்ததை விட கிளப் வந்து ரொம்ப கேவலமான நிலைமையில இருக்கு
இது கிளப்போட பெர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் நீங்க அவங்க ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸா
இல்ல பெர்ஃபார்மன்ஸ் சொல்லல நான் சொல்றேன் ஃபைனான்சியலா
ரைட் ஓகே
கிளப் சோ சஸ்டெயின் பண்றதுன்னு இருக்குல்ல சோ இப்ப என்னன்னா இப்ப மெஸ்ஸிய ரினியூ பண்ணனும்னா இப்ப லாலிகா சொல்லுது இப்ப ஆல்ரெடி இன்கம் இவங்களுக்கு குறஞ்சிட்டு இல்லையா ஃபேன் இன்கம்லாம் ஒண்ணும் கிடையாது ஸோ அதால இவங்க சேலரிக்கு அப்போ வந்து இன்னும் டவுன் ஆகும் ஸோ இவங்களால ரினியூ இப்போ பிளேஸை ரினியூ பண்றது வந்து சேலரி வந்து ரீநெகோசியேட் பண்ண வேண்டியது ஸோ மெஸ்ஸி என்ன பண்ணார்னா 50% பே கட்டுக்கு ஒத்துக்கிட்டாரு
ஓகே
ஓகே ஸோ எவ்ரி திங் வாஸ் ரைட் பட் அது கூட பத்தல ஏன்னா அதை இன்னும் சில பிளேஸ் இருக்காங்க அங்கே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல போனா சில பிளே செமுவல் இம்டிட்டி பிலிபே கொட்டினோ மாதிரி பிளேஸ்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் டீமுக்கு எதுக்கு இருக்குன்னே தெரியாது பட் தே ஆர் எர்னிங் மில்லியன்ஸ் ஓகே ஸோ அந்த மாதிரி டெட் வுட்ஸ் எல்லாம் இவங்க கிளப் விட்டு வெளியேற்றணும் முதல்ல
சரி யார் சொன்னீங்க
அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணா
யாரு
அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணா
ரெட் வுட்டா
டெட் வுட்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த எதுக்கு இருக்கா எனக்கு தெரியாம இருப்பாங்க தெரியுமா
நான் ஏதோ டிசி கேரக்டர் ஏதோ சொல்றீங்க நினைச்சு
அந்த மாதிரி ஸோ அவங்க எல்லாம் நம்ம கிளப் விட்டு வெளியேற்றணும் வெளியேத்தி அவங்க சேலரி எல்லாம் போயிட்டு சேலரிக்கு எப்ப உள்ளு கொண்டதா தான் இந்த மெசேரின் உள்ளுங்கிறது ஒரு பாசிபிள் ஆகும் ஸோ இது வந்து மெஸ்ஸியோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா June 30th முடிஞ்சது அவர் ஃப்ரீ தான் லாஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து June 30th முடிஞ்சது மெஸ்ஸியோட
திருப்பி ரினியூ பண்ணணுமா
பட்டு ஆமா திருப்பி ரினியூ பண்ணும் அண்ட் ரினியூ பண்ணும்போது ரினியூ பண்றது எப்படி பாசிபிளா தான் இருந்துச்சு அவர் பார்சிலோனால தான் அவர் இருப்பார்னு சொல்லிட்டார் மெஸ்ஸி ஆல்ரெடி அண்ட் ஆனா பட் என்னன்னா லாலிகா ரூல்ஸ் படி மெஸ்ஸியை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியல லீக்ல அந்த சேலரி கேப் இஷ்யூனால. சோ பிளேயர் அக்ரி, கிளப்பும் அக்ரி பண்ணியாச்சு. அதான் இங்க ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயம் என்னன்னா, ரெண்டு பேரும் இங்க ஸ்டே பண்ணும், பட் லாலிகா அதுக்கு அலோவ் பண்ணல.
லாலிகானா யார் இப்ப? இதுதான்
லாலிகானா,
என்ன சேலரி குடுக்குதோ அதெல்லாம் ஐபிஎல் அந்த பிசிசிஐட பிரச்சனை
இல்ல. அதுதான் இப்ப இது இப்போது என்னன்னா, ஃபுட்பால் கிளப்ங்கும் போது அது வந்து ஸ்பெயின் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் வந்து யூரோப்ல ஒரு யூஎஃப்ஏன்னு ஒரு இது இருக்கு, அமைப்பு இருக்கு, அது வந்து ரெகுலேட் பண்ணும். அதுல ஃபைனான்சியல் ஃபேர் ப்ளே மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. இவ்வளோ கிளப் இருக்கணும், இவ்வளோ பேலன்ஸ் காட்டணும். ஒரு கிளப்னா அதாவது கிளப் வந்து ஃபைனான்சியலா ஸ்டேபிள்னா அந்த கிளப்பை வந்து டிஸ்மெண்டல் பண்ற அளவுக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப டீப்பா போக விரும்பல. ஸோ அதான் சொல்றேன், ஸோ மேல கண்ட்ரோல் பண்றது ஆக்கள் இருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஒரு நாட்டு லீக்ல அந்த கிளப் வந்து விளையாடுதுன்னா அதை ரெகுலேட் பண்றதுக்கு அந்த லீக்ல ஒரு சிஸ்டம் இருக்கு. நீங்க இவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா என்ன சொல்லலாம், இப்ப பார்சிலோனா மாதிரி ரொம்ப ரிச்சான லீக் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா என்ன சொல்லலாம், இந்த சின்ன டீம் எல்லாம் விளையாடுறதுக்கு எந்த யூஸுமே இல்ல.
அப்படின்னா பார்சிலோனா ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்கிறீங்களா நீங்க?
ஆமா, என்னன்னா இப்ப ஃபேன்ஸ் எல்லாம் உள்ள வந்தாங்கன்னா, இப்ப மெஸ்ஸிங்கிறவர் உள்ள இருந்தாதான் அந்த கிளப்ல ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மார்க்கெட்டிங் ஒரு இதே இருக்கு, மார்க்கெட்டிங் வேல்யூனே இருக்கு. அவர் ஆல்ரெடி இருக்கு பார்சிலோனா, ஒரு பெரிய நேம் இருக்கு, பட் அதுக்குள்ள மெஸ்ஸி இருக்கும்போது அதோட வேல்யூ இன்னும் கூடும்.
சரி சரி சரி. அப்ப
அவங்களோட இன்கமுக்கும் மெஸ்ஸி ரொம்ப தேவை. ஸோ அதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப மெஸ்ஸி வெளியே போனா அந்த இன்கம் எப்படி இவங்க சஸ்டைன், ஏன்னா அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பாத்தீங்கன்னா நைக் ஷர்ட்டுக்கு, அண்ட் அதுக்கு இயர்லி சம்திங் தே ஆர் எர்னிங் அபவுட் 70 மில்லியன் நினைக்கிறேன், பட் மெஸ்ஸி போனார்னா அந்த வேல்யூ எவ்வளவு குறையும் தெரியாது. இந்த வருஷம் அந்த ஸ்பான்சர்ஷிப்பும் முடியுது, ஸோ அவங்க ரினியூ பண்ணணும் இப்ப அதையும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை. ஸோ இதெல்லாம் காட்டிதான் சொல்றாரு நம்ம பிரசிடென்ட்ஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த கிளப்போட லாங் டேர்ம் சர்வைவலுக்கு நம்மளால மெஸ்ஸியை ரெனியூ பண்ண முடியாது. அண்ட் இது இன்னும் நெகோசியேட் பண்ணிருக்கலாம், பட் இப்போ ஆகஸ்ட் செகண்ட் வீக்ல இருந்து லீக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எங்களால் ரினியூ பண்ண முடியல, மெஸ்ஸி இனிமே இந்த கிளப்புக்கு விளையாட மாட்டாங்க.
இப்போ எந்த கிளப்புக்கு விளையாட போறாரு?
அதான் நடந்தது. ஆமா, ஸோ இப்ப
அவங்களோட ரூல்ஸ் படி தான் நீங்க சொல்றீங்க.
தெரியும். அது ஸ்பான்சர் பண்றது பாத்தீங்கன்னா கட்டார் நாடு தான் ஸ்பான்சர் பண்ணுது, அந்த கிளப் ஓனர்ஷிப்பே கட்டார் தான். ஸோ கட்டாருக்கு இல்லாத காசுன்னு இல்ல, அவங்க தான் நெய்மார் வச்சிருக்காங்க, எம்பாப்பே வச்சிருக்காங்க, இப்ப ஹக்கீமின்னு ஒருத்தர சைன் பண்ணாங்க, டொனோரோமா வச்சிருக்காங்க, இப்ப மெஸ்ஸியன் சைன் பண்ணிட்டாங்க, ரேமோஸ் இருக்காங்க.
மெஸ்ஸி சைன் பண்ணிட்டாங்களா இங்க?
இல்ல, ஆல்மோஸ்ட் மெஸ்ஸி அங்கதான் போவார், ஏன்னா வேற எந்த இடத்துல. இப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் கேப்பபிலிட்டியோட இருக்க ஒரு கிளப்னா மேன்செஸ்டர் சிட்டி சொல்லலாம், அது வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்களோட கிளப்.
இது ஸ்பெயின் லீகோடே தான் சம்பந்தப்பட்டதா?
இல்ல இல்ல, இது வந்து மேன்செஸ்டர் சிட்டி வந்து இங்கிலீஷ் பிரீமியர் லீக்.
லண்டன் ரைட். இப்போ இனி அவர் ஸ்பெயின் லீகே ஆடலாம் இப்ப அவருக்கு?
இல்ல இல்ல, அவர் ஸ்பெயின் லீக்ல விளையாட மாட்டார். அவர் வந்து பிரான்ஸுக்கு தான் போறதா தான் ஆல்மோஸ்ட் அதாதான் இருக்கும்.
ஆனா ஃபேமஸான எந்த லீக் ஃபேமஸான மேட்ச் இங்கிலீஷ் லீகா
ஃபேமஸ்னா அது டிபெண்ட்ஸ். அது இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல பாத்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் வெர்சஸ் பார்சிலோனா மேட்ச்னா ஒரு அது என்னமே எல் கிளாசிகோனு சொல்வாங்க, அதுக்கு என்னமே தனி ஆடியன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரிவால்ரி வந்து இன்னும் எப்படி ஸ்பைசி ஆச்சுன்னா, ரியல் மேட்ரிட்க்கு வந்து ரொனால்டோ ஆடினாரு, இங்க மெஸ்ஸி ஆடினாரு. ஸோ ரெண்டு அந்த ரிவால்ரியோட சேர்த்து இதுவும் சேர்த்து அந்த பீரியட் வந்து இந்த ஸ்பெயின்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. அவங்க தான் ஈவன் அந்த என்ன சொல்லலாம் சாம்பியன்ஸ் லீக்லாம் அவங்களே தான் வின் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ரெண்டு டீமும் மேட்ரிட் எல்லாம் 4 டைம்ஸ் தொடர்ந்து வின் பண்ணாயின்னு
நினைக்கிறேன். இப்போ தல இப்போ எனக்கு இப்போ தல என்கிட்ட ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, ரொம்பவே அந்த ஃபைனான்சியலா யோசிக்கிறனால அப்படிங்கிறேன், இதோ ஆடிட்டிங் மாதிரி ஆயிராது. இப்போ இது பேசிக்கான ஸ்ட்ரக்சர்னா லா லீக் நீங்க சொல்ற ஸ்பெயின் லீகுக்கே காசு இல்ல.
இல்ல காசு இல்லன்னு இல்ல, காசு இருக்கு, பட் அவங்க என்ன கிளப்புக்கும் காசு இருக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு, அவங்க லோன் வாங்கலாம் சரியா.
ஆனா ஒரு கவர்னன்ட்,
ஆனா நீங்க அந்த லீக்ல ரெஜிஸ்டர் பண்ணனும் அந்த பிளேயரை விளையாடுறதுக்கு.
சரி சரி, இப்ப
அந்த 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 கவர்னிங் பாடி சொல்றது உங்களோட செலவி கேப் வந்து கூடியா இருக்கு, ஸோ நாங்க பிளேஸ ரெஜிஸ்டர் பண்ண உங்களை அலோவ் பண்ண மாட்டோம்.
ரைட் ரைட், எனக்கு விளங்குது. இப்போ அந்த அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த கவர்னிங் பாடி என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்துக்குமே சமமான உரிமை, எந்த டீமுமே அவங்களோட சேலரி 60% தாண்டே எல்லாம் ரெவன்யூ படி கெப்பாசிட்டி இருந்தாலுமே இயலாது.
நடக்குது பார்சிலோனாலே இருந்து
எத்தனை வருஷமா இருந்தாரு அவர் அங்க வளர்ந்தவர்
தானே,
வளர்ந்தவரா அங்க அவர்?
இல்ல இல்ல, அவர் அர்ஜென்டினா, பட் அர்ஜென்டினா
அர்ஜென்டினா ஓகே, அவர் வளர்த்து எடுத்ததுல நான் நினைக்கிற மாதிரி கூட அவர்
அவங்க தான். ஏனா மெஸ்ஸிக்கு ஆல்ரெடி சின்ன வயசுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது, சிண்ட்ரோம் மாதிரி. சோ அதுக்கெல்லாம் இங்க ட்ரீட்மென்ட் பண்ண முடியாம அந்த ரொம்ப
ஹார்மோன் பிரச்சனை இருக்குன்னு
கேள்விப்பட்டேன். ஆ யா அந்த மாதிரி இருந்த. சோ ஒரு வெறும் ஒரு நெப்கின்ல தான் ஒரு ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் எழுதி சைன் பண்ணிருப்பாங்க மெஸ்ஸி, அது இன்னும் ஃப்ரேம் பண்ணி எல்லாம் அங்கே வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ என்னன்னா மெஸ்ஸியை மோல் பண்ணி எடுத்தது பார்சிலோனா. ஸோ அவரு ஆனா லாஸ்ட் சீசன் வந்து மெஸ்ஸி வந்து அவரே இந்த கிளப் விட்டு போகணும்னு ரிக்வஸ்ட் பண்ணாரு, அது வேற விஷயம்.
கூட ஆடிட்டேன்னா
அதான் சொன்னேன்னே, அந்த அந்த பிரசிடென்ட், அந்த இதுக்கு முன்னே அந்த பிரசிடென்ட் ரெஜிமே இருக்கு இல்லையா, அது ரொம்ப கேவலமா இருந்து கிளப்பை நாசம் பண்ணாங்க. ஸோ ஈ ரிக்வஸ்டட். அதுக்கு பிறகு திரும்ப என்ன சொல்லலாம், அது என்னது நோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து அதுக்கு இருந்த போர்டை வந்து விளக்கிட்டு திரும்ப எலெக்ஷன் வச்சு அப்படிதான் இந்த பிரசிடன்ட் வந்தோடனே இவர் ஸ்டே பண்றதுன்னு முடிவு
பண்ணிட்டார்.
அதுதான் இப்ப இங்க பிரச்சனைனா, ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணும் பட் முடியல. ஸோ இஸ் லீவிங் நவ் பார்சிலோனா ஆஃப்டர் 21 இயர்ஸ்.
லாங் லாங் லிவ் தி கிங்.
எட்டு சீசன் அவங்க தான் சாம்பியன், அதுவும் அன்டிஸ்பியூட்டடா சாம்பியன்ஸ், அவ்வளோ பாயிண்ட்ஸ் அடிப்பாங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி ஓப்பனர்ஸ் அவங்க எல்லாம். ஏன்னா அவங்க ஸ்டாப் ஒரு கண்ட்ரி ஒரு கிளப்பை ப்ரொமோட் பண்ணதான் அவங்களுக்கு எவ்வளோ ஃபைனான்சியல் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
கட்டார்.
ஆமாம், அவங்க எல்லாம் நெய்மார்க்கெல்லாம் இயர்லி எத்தனை ஒரு அவர் வீக்லியே 700K pounds சேலரின்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் டேக்ஸ்
வாழ்றாங்க.
ஸோ மெஸ்ஸி ஆல்சோ வில் ஏர்ன் சம்திங். அதுவும் அவங்க இன்னொரு அவங்க ரொம்ப ரொம்ப ரிச்சான ஒரு கிளப் ஒன்று அது. ஸோ அவங்களுக்கு ரெண்டு கிளப்புக்கு தான் ஃபெசிலிட்டி இருக்குது, ஒன்று மேன்செஸ்டர் சிட்டி, இன்னொன்று பாரிஸு. ஸோ கண்டிப்பாக பாரிஸ் தான்
போகிறார். என்ன ரீசன் கட்டார் அப்படி கிளப்ஸை வாங்குது?
அது கிளப்பை வாங்குறது என்னன்னா என்ன சொல்ல, ஒரு கண்ட்ரி ஒரு அவங்களோட ஒரு ஐடென்டிட்டியை கொண்டு வரதான். அதாவது நம்ம ஸ்போர்ட்ஸில் நமக்கு ஒரு இப்படி இருக்கும். இப்போ கட்டார் தான் நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னு
நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த என்ன சொல்ல, அவங்க ஒரு பவர் பிளேயர் காட்டுறது தான் அதெல்லாம் பண்றது,
அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் காட்டுறதுக்குன்னா.
ஆமா ஆமா.
ஸோ அடுத்து இன்னொரு, நான் இதே டாபிக்ல எல்லாம் முடிச்சிருவோம். எனக்கு இன்னொரு எனக்கு இருக்க டவுட் என்னன்னா, ஏன் அப்ப நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஜுவென்டஸுக்கு போனாரு?
அதுவும் அப்படிதான், அவர் கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆக வந்துச்சு. ஐ திங்க் லாஸ்ட் 1 இயர் லெஃப்ட் ஆன் ஹிஸ் கான்ட்ராக்ட். ஸோ யாஸ் போற எனக்கு சரியா தெரியல, அவர் இனிஷியலா கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணாங்க, பட் அதை விட அவர் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன்.
சரி,
சோ அந்த ஆஃபர் அவருக்கு அங்க கிடைக்கல, அடுத்த கிளப்ல கிடைச்சது. சோ ஹி ஜாயின்ட்.
ஓகே ஓகே ஓகே. சோ இதுதான் இப்ப இத பத்தி தெரியாத நபர்களுக்கு நாங்க ஒரு அறிவு கொடுத்துட்டோம். நம்மட சித்லோடின் ஃபுட்பால் ஆர்வத்தின் மூலமாக நன்றி. சோ அடுத்து பண்ணா நவரசா பாத்துட்டீங்களா?
அட எங்க அப்பா பாத்துட்டேன்.
9 எபிசோடையும் பாத்தீங்களா?
9 எபிசோடையும் ஒரே மூச்சா உட்காந்து பாத்தேன்.
எப்படி இருந்துச்சு, தரமான சம்பவமா?
என்ன சொல்லலாம், இதுக்கு மேல அந்த அழிஞ்சுன்னு எடுத்தீங்கன்னா செருப்பாலே அடிப்பேன் ஒரு லெஞ்சில இருந்துச்சு.
தொப்புள் கொடி தெரிச்சிரும்.
அப்ப என்னத்தை எடுத்து வச்சிருக்காங்க, என்ன அதுல வர்ற எமோஷன்லாம் கன்வே ஆகுதா? ஒரு மணி எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன சொல்லலாம், இதுக்கு முன்னு ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பாத்துருக்கோம், பாத்து நல்லா எடுத்திருக்காங்க மாதிரி
தோணும். யார் யார் டைரக்டர்ஸ் முதல்ல?
நம்ம இவர் இருக்காரு, வசந்த் இருக்காரு, ரிதம் படம்லாம் டைரக்ட் பண்ணாருல்ல, ஏனி ரொம்ப அழகா இருக்கு அவரு.
ஆமா, அவர் என்ன எபிசோட் அவர்ட என்னது யாடு கதாது?
பாயாசம்.
ரைட் 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 ரைட்.
அடுத்தது வந்து பெஜாய் நம்பியார், எதிரின் ஒரு இது, அந்த டேவிட் படம்லாம் டைரக்ட் பண்ணாருல்ல.
ஆமா ஆமா ஆமா,
மணிரத்னமோட அசிஸ்டன்ட் டைரக்டர், இந்தியிலே ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்காரு நினைக்கிறேன்.
மணிரத்னம் ஒண்ணுமே எடுக்கலையா?
இல்ல, மணிரத்னம் ப்ரொடியூசர் தான். அப்புறம் வந்து பிரியதர்ஷன் இருக்காரு.
நினைக்கிறேன்
அவரு என்னமோ பேர் ஞாபகம் இல்ல. பிரியதர்ஷன் வந்து அந்த மலையாளத்துல மோகன்லால் வச்சு எல்லாம் படம் எடுப்பாரு தெரியுமா, கீடம் படத்துல ஒரிஜினல் அவர்
தான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஆளு. சரியா?
ஆமா ஆமா, அவர் ரொம்ப நல்ல டைரக்டர். பட் அது அந்த சம்மர் ஆஃப் 92 எடுத்து
என்ன பிரச்சனை இவங்களுக்கு திடீர்னு?
பிறகு வந்து கார்த்திக் சுப்புராஜ் திரும்ப ஈழத்தை டச் பண்ணிட்டு போயிருக்காரு, அது ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோடு பாருங்க.
அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க?
அதுக்கு பிறகு வந்து ஃபேமஸ் ஆன டைரக்டர்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு யார் எடுத்திருக்கா? எனக்கு இவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு, மத்ததெல்லாம்
நம்ம இவர் எடுத்திருக்காரு. நம்ம
கௌதம் வாசுதேவ் மேனன்
இல்ல, அவரு சரி விடுங்க, நம்மள மாஃபியா டைரக்டர்
கார்த்திக் நரேன். ஆமா ஆமா ஆமா, அவரு
நான் யாருன்னு காட்டுற நேரம் அவரோட எபிசோட்
தான். இல்ல இல்ல, அது அது வந்து எபிசோட்ல உங்களுக்கு தெரியுமா, அது அது நம்ம பசங்க இப்படி தான் இருப்பா, ட்ரிப்புக்கு போயிட்டு சில பேர் இருப்பா தெரியுமா, அந்த ஒரு டோபன் அடிச்சா இருக்கிற குவாண்டம் தியரிஸ பத்தி எல்லாம் பேசுவாங்க தெரியுமா, நம்மளே கூட பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இருக்கிற தியரிஸ் எல்லாம் பேசுவோம், பேசி பேசுன்னு பேசுவோம்.
அது என்ன பேரு? ப்ரொஜெக்ட் அக்னி. ப்ரொஜெக்ட் அக்னி
ஒண்ணு இல்ல, அந்த படத்தை பத்தி சிம்பிளா சொல்லலாம், மதன் கௌரி அண்ணா உட்கார்ந்து பேசின மாதிரி இருந்துச்சு அந்த படம்.
அது ஒண்ணு இல்ல, அவரு நான் சொல்றேன், அந்த பேக் டு தி ஃபியூச்சர்ல ஒரு கிரைண்டர் எடுத்து அதுல கொஞ்சம்
சரியா, மேட்ரிக்ஸ் கொஞ்சம்,
மேட்ரிக்ஸ் கொஞ்சம், அந்த ப்ரீ டெஸ்டினேஷன் கொஞ்சம், கடைசி அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன டார்க் சீசன் கொஞ்சம் போட்டு பூமர் தனமா
சுட்டிருக்கார் படி. பூமர் தனமா என்ன சொல்ல, அதுல அந்த ஓகே அது அந்த பேசிட்டு எல்லாம் ஓகே, பட் அட்லீஸ்ட் அதுல என்ன சொல்ல, அந்த ஃபைனலா அந்த கொஞ்சம் ட்விஸ்ட் மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாரு, அது இருக்கிற அளவு இருக்கிற படங்களும் அது ஏதோ பரவாயில்ல மாதிரி தோணுச்சு. அண்ட் கார்த்திக் சுப்புராஜ் படம் வந்து தெரியல, அவர் ஏன் திரும்ப திரும்ப இதே டச் பண்ணிருக்காருன்னு எனக்கு புரியல.
இல்லை பண்ணலாம், நான் தப்பு அதை பண்ணுறது பண்ணாத அவங்களோட இஷ்டம், சரியாக பண்ணுங்கன்ட்டு. இது என்ன, அது என்ன கதை நான் பார்க்கலண்ணா, அது என்ன என்ன எப்படி போகும் ஸ்டோரி?
அது என்ன கதைன்னா என்ன சொல்லலாம், இந்த பக்கம் அவங்க போடுறேன், இந்த பக்கம் இவங்க போடுறேன் சரியா, இவங்க ஒரு பங்கர் செட் பண்ணிட்டு இருப்பாங்க, பங்கர் செட் பண்ணிட்டு இருக்க நேரம் வந்து ஒரு சின்ன பையன் வருவான், என் தம்பி அங்கே இருக்க வீட்டில் இருக்கான், அவனை காப்பாற்றணும்னு சொல்லி. ஸோ நம்ம பாபி சிம்மா நாங்கள் ஒரு உயிரை நாங்கள் விட மாட்டோம்னு மாதிரி இல்லை ஏதோ ஒரு ரீசன் சொல்லிபடி காப்பாற்ற போகிற, பார்த்தா அந்த தம்பி வந்து ஒரு நாய் சரியா, இது வார நேரம் வந்து அந்த நாய தூக்கி காட்டி சுடாதுங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சு வந்துருவாப்படி. கடைசியில அவன் நான் அவன் அவன் அவனும் மனுஷன் தானேன்னு சொல்லி என்ன சொல்லுவாரு, நான் அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றேன்னு சொல்லி மேல எழுப்பி கத்துவப்படி, போமா ஸ்தூத்தின்னு சொல்லி உன் பொட்டிலே ஒரு போடுவான்.
என்ன பைத்தியக்கார,
இதுதான் அவ்வளவுதான் அது.
ஐயோ என்ன எவ்வளவு மூமரா இருக்கான்,
அதுதான் இது என்னது, இது என்னத்த பேஸ் பண்ணி எவனை எவனை கலாய்க்க எடுத்தான்னு தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சு இந்த பென் ஸ்டில்லர் தெரியுமா, அவரோட ஒரு ட்ரோபிக்கல் தண்டர்னு ஒரு படம் இருக்கு, அந்த ராபர்ட் ட்ரௌனி ஜூனியர் எல்லாம் வச்சு, அது ஒரு வியட்நாம்ல ஒரு வார்
கொஞ்சம்
அது அது வந்து சூப்பரா இருக்கும். அந்த படம் என்னன்னா, இது வந்து வார் பத்தின படம் எடுக்க போவாங்க, வியட்நாம்
நினைச்சேன்னா கொஞ்சம் ராபர்ட் ட்ரௌனி ஜூனியர் கருப்பா இருப்பாருதானே.
ஆமாமா, அது அது ஒரு சூப்பர் படம். அதாவது அந்த என்ன இதுன்னா, டாம் க்ரூஸ் எல்லாம் நடிச்சிருப்பாரு படத்துல, சூப்பரா இருக்கும் அந்த படம் பாத்தீங்கன்னா. அதாவது இவங்க ஒரு வார்ப்பத்துல படம் இருக்க வந்து வியட்நாம் போவாங்க சரியா, ஆனா அது உண்மையிலே இவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் கிட்ட மாட்டிடுவாங்க, டெரரிஸ்ட் கேங் கிட்ட. ஆனா இவங்க நினைப்பாங்க அந்த படத்துல நடக்கிற சீன் தான் தெரிஞ்சு இவங்க நடிச்சிட்டு இருப்பான் அவன். ஸோ அது அதுக்கப்புறம் ஒரு வார வச்சு ஒரு நல்ல காமெடி படம் எடுத்ததுன்னா நம்ம கார்த்திக் சுப்ரஜன் என்ன சொல்றது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாரு எனக்கு. ஆமாம், உண்மையிலே அது அந்த என்ன சொல்லலாம், அந்த கண்ணதாசன் பழைய பாட்டு இருக்கு என்ன, அந்த 9 இதுவும் உருப்படாத ஏதோ ஒரு மாதிரி ஒரு லிரிக்ஸோட வரும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எதுவுமே என்ன சொல்லலாம், ஒரு
இன்னொன்னு
என்ன ஒரு ரொம்ப ஒரு எதுவுமே ஜெல் ஆகல நமக்கு, எது ஒரு எமோஷன் அது கன்வெர்ட் பண்றச்சோ எதுவுமே இல்ல.
இன்னொன்னு நெட்ஃபிளிக்ஸ் வந்து இந்தியாவுல நான் ஃபெயிலியர் தான் நினைக்கிறேன் இப்ப வரையுமே ஃபெயிலியரான ப்ரொடக்ஷன்.
ஏன்னா ஆமாமா ரொம்ப ஃபெயிலியர் என்னன்னா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப எலிட்டிசமா இருக்கு அவங்க படம் எல்லாம், ரொம்ப எலைட்டா இருக்கு அவங்க படம் எல்லாம்.
அவங்க படம் இல்ல அவங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச தெரியல
இல்ல நான் நினைக்கிறேன். இப்ப அவங்க பாத்தீங்கன்னா இதுல இதே நம்ம அமேசான் பாத்தீங்கன்னா ஃபேமிலி மேல கொஞ்சம் ஒரு கிரவுண்டடா இருக்கும்.
இல்ல அதுதான் நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி நெட்ஃபிளிக்ஸுங் நெட்ஃபிளிக்ஸ்ல பிரச்சனை இல்ல, நெட்ஃபிளிக்ஸ்ல இந்தியாவில மேனேஜ் பண்றவனோட பிரச்சனை தான் நினைக்கிறேன்.
ஆமா அப்படிதான் இருக்கும்.
ஏன்னா ஏன்னா நீங்க நெட்ஃபிளிக்ஸ் அமெரிக்கா பாத்தீங்கன்னாலுமே அவங்க அந்த LGBTQ இருக்கட்டுமே இல்லாடி பிளாக் பத்தியோ அந்த எந்த அந்த நெக்ஸ்ட் ரேஸை பத்தியோ அவங்க எந்த நேரத்துலயும் கதைக்க எந்த எந்த எபிசோட்ல எந்த எபிசோட்னா எந்த டிவி சீரீஸ்லயுமே அவங்க டச் பண்ணிட்டு தான் போவாங்க.
ஆமா ஆமா ஆமா.
சோ நினைக்கிற மாதிரி அது இங்க இன்னொன்னு நெட்ஃபிளிக்ஸ் வர்றதுக்கு முதல்ல அமேசான் பிரைம் வந்து இந்தியாவோட மார்க்கெட்டை புடிச்சிட்டு
அவங்க ஆல்ரெடி பிடிச்சிட்டாங்க. அவங்க அந்த என்ன சொல்ல இருக்கு என்ன இந்த ரீஜனுக்கு என்னென்ன தேவைன்னு பிடிச்சிட்டாங்க. உண்மையிலே ஃபேமிலி மேனை பார்க்க போனா அது தமிழ்நாட்டுக்கு வர நேரம் அதுல டோன் நல்லா ஷிஃப்ட் ஆகும் அந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு ஒத்தன்டிகேஷன் இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா அப்படி எதுவும் இல்லை. என்ன நவரசால அந்த டைட்டில் ட்ராக் மட்டும் ஏறாமல் ரொம்ப தலைவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ட்ராக்னு போட்டுதான்
நினைக்கிறேன். கிடல ட்ரெண்ட் ஆகிருக்க மீம் சார்பாட்டா மீம் வாத்தியாரு
உண்மையிலே என்ன சொல்லலாம். அது உண்மையிலே என்ன காட்டுதுன்னா எனக்கு தெரிஞ்சு KGF அப்புறம் இதுதான் நிறைய மீம்ஸ் வந்த ஒரு படம் நினைக்கிறேன்.
KGF என்ன மீம் அந்த
KGF அந்த ராக்கி பாய வச்சு நிறைய மீம் வந்துச்சு இல்ல.
ஆமா ஆமா ஆமா.
அது என்னன்னா அந்த கேரக்டர் அந்த கேரக்டர்ஸ் வந்து நல்லா சேர்ந்து டாக்டர் கிட்ட ஒரு படத்தை விட அந்த படத்தோட கேரக்டர்ஸ் வந்து எல்லாரும் நல்லா சேர்த்துக்கிட்டாங்க. அதான் அந்த அவங்க கொடுக்குற அந்த படத்துல நடிச்சவங்க அந்த எவ்வளவு அவங்களுக்கு தான் அது ஒரு சக்சஸ் நினைக்கிறேன். நிறைய இது ஏதோ ஒரு வடிவேல எதுக்கு நம்ம ரொம்ப மீமா யூஸ் பண்றோம்னா வடிவேல அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் வடிவேல. சோ அந்த ஒரு இது வந்து இங்க இருக்கு.
இல்ல நான் இப்ப கிட்டதுல அதுல மீமை பார்த்தேன் அந்த பைசிக்கல்ல கூட்டி போறது அந்த நீயும் நானும்
ஏதோ ஒரு பேரலல் யுனிவர்ஸ் ரேஞ்சே கூட்டி போயிட்டாங்க. எங்கயோ போறாங்க.
அது என்ன என்ன படம் அந்த கமல்ட படம் வந்துச்சு மன்மத நம்மள ஒரு பாட்டு இருக்கு
நீலவான பாட்டு போட்டு வச்சிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு.
ரிவர்ஸ்ல மழை பெய்யுது.
சோ
சோ ஆமா நல்லா இருந்துச்சு அந்த மீம் எல்லாத்துக்குமே. நான் திடீர்னு ஃபேமஸ் ஆகுது இல்ல மீமோட கல்ச்சரே அப்படிதான் போறேன். அந்த டெம்ப்ளேட் அந்த டெம்ப்ளேட்
அப்படிதான் டெம்ப்ளேட்ங்கிறது அடா சிலது ரொம்ப கிரிஞ்சாவும் இருக்கு.
கிரிஞ்சா இருக்கு பட் அது அந்த டெம்ப்ளேட் அப்டேட் சம்பந்தமே இல்லாம ட்ரெண்ட் ஆகுது.
ஆமா அது உண்மையிலே அது என்ன சொல்ல அந்த சீனை கிடைச்ச வெற்றின்னு சொல்லுவோம் நம்ம.
சூசைட் ஸ்குவாட்
பாத்தீங்களா? என்ன பர்பஸ் கேள்விருக்கான்னு தெரியல ஆனா அது எதுக்கோ ஃபேமஸ் ஆயிடுச்சு.
சூசைட் ஸ்குவாட் பாத்தீங்களா 1 இல்ல 2?
ஆமா இன்னைக்கு தான் அந்த துயர சம்பவம் நடந்துச்சு.
உங்களுக்கும் பிடிக்கல அப்ப? நான் எனக்கு மட்டும் தான் பிடிக்கலன்னு
இல்ல அது என்ன என்ன கர்மன்னு எனக்கு தெரியல. சூசைட் ஸ்குவாட் தெரியும்
என்ன பிரச்சனை
பாக்குறீங்க டிசி கண்ணி. சோ நம்மளுக்கு இது ஒரு என்ன சொல்றோம் பெரிய ஒரு இடி மாதிரி தான் இருக்கு இந்த படம் எல்லாம்.
ஒட்டவே இல்ல எனக்கு எங்க போகுது என்ன செய்யறானுங்க.
ஆமா அந்த என்ன சொல்ல அந்த இதுவரைக்கும் சேம் திங் அந்த வண்டர் வுமன் 84 இதுவரைக்கும் பில்டப் பண்ண அந்த அட்மாஸ்பியர் அந்த தீம் ஒன்னுத்துக்குமே கண்டுக்காம ஒரு ஸ்டாண்ட் அலோனா
தெரியாது எங்க இருந்தியா வந்தாங்க இவங்க
இல்ல அது. ஆமா அது அடுத்தது உண்மையிலே ஒழுங்கா தெரிஞ்ச கேரக்டர்னா பூம்ராங் தெரியும் நினைக்கிறேன். அதையும் ஆல்ரெடி கொண்டுட்டாங்க நினைக்கிறேன். இந்த பிளட் ஸ்போர்ட் வந்து இதுல ஒரு பிளட் ஸ்போர்ட் இல்ல நம்ம பிளட் ஸ்போர்ட் இல்ல சார். இப்ப சார் நீங்க சொல்லுங்க இந்த படத்துல உங்களோட என்ன ப்ராப்ளம் பாத்தீங்க நீங்க
முதல்ல? இப்படித்தான் முத இவங்க செஞ்ச பச்சை துரோகம் என்னன்னா, இந்த டேவிட் டயர் எடுத்த கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டுட்டாங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லி கொண்டுட்டாங்க. அந்த பூமராங்கிறது எவ்வளோ பெரிய கேப்டன் பூமராங்கிறது ஒரு பெரிய ஒரு மேஜரான ஒரு கேரக்டர் டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸில் இல்லையா?
ஆமாம்,
சூசைட் ஸ்குவாட்லயே அவன் ரொம்ப ஃபேமஸான கேரக்டர், அவனை முதல்ல கொண்டுட்டாங்க.
பெரிய படம் நடிச்சாப்படி, ஆனா நடிச்சதெல்லாம் புட்டுக்கிச்சு போச்சு
அவ்வளவுதான். கொண்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த கமாண்டோ அந்த பேர் என்ன, அந்த
விட்டுட்டாங்க.
இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் நான் இது இது என்னது ஒரு ஃபிலிம் ட்ரிவியா தான், ஜேம்ஸ் கன்னை டிஸ்னி ஃபயர் பண்ணோன்னே, ஜேம்ஸ் கன்னே சொன்னது தான், ஜேம்ஸ் கன் டிஸ்னி ஃபயர் பண்ணோன்னே ஜேம்ஸ் கன் ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே டபிள்யூபிக்கிட்ட வந்து கால் வந்துட்டான். ஸோ கால் வந்து, நீங்கள் எங்கள் டிசியில் படம் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ என்ன அந்த நேரத்தில் ஜேம்ஸ் கன் சொன்னார் என்னென்னா, நான் அப்போ இன்னும் செட்டில் ஆகவே இல்லை அந்த ரிசைன் பண்ண சம்பவத்துலேருந்து. அதுக்கு முதல்ல எனக்கு கால் வந்துட்டு எனக்கு வந்த ஆஃபர் வந்து சூப்பர்மேன் படம் எடுக்க சொல்லிதான். ஸோ அப்போ நான் ரெடி ஆகலை. ஸோ அப்போ அது சொன்னாரா வந்து, இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அவர் அடுத்து ஆஃபர் பண்ண படம் தான் சூசைட் ஸ்குவாட். இதே வேலையை தான் டபிள்யூபி வந்து நம்மளை அந்த ஸ்னைடர் பொண்ணுன்னா யார், அவன் பேர் என்ன, அவனையும்
மறந்துட்டேன்,
ஜோஸ் வீடன், அவனையும் அப்படிதான் கூப்பிட்டு வந்தாங்க. திருந்த மாட்டிக்கிறாங்க இவங்க,
ரொம்ப பேனிக் டிசிஷன்ஸா தான் இருக்கு இல்லையா இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது. இவன் ஒன்னு எடுக்க போனா ரொம்ப பேனிக், டிஸ்னி மாதிரியே பண்ணணும் சொல்லி ரொம்ப கலர்ஃபுல்லா. அண்ட் இந்த படம் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சூசைட் ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்ன பாத்தி, பழைய சூசைட் ஸ்குவாட் பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருக்கும், ஸ்னைடர் தீமுக்கு ஏற்ற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அந்த பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேனுக்கு அப்புறம் வந்த படம், ஸோ அந்த தீம்லேயே தான் போகும். அண்ட் அதில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ரீஷூட், அது கூட இப்போ தெரியும் நம்ம ரிலீஸ் த டேவிட் ஏர் கட்டுன்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்க.
ஆமாம், அதில் என்ன என்னென்ன இருக்கு ஏர் கட்டில், என்ன பெருசாக இருக்கு
தெரியல, அதில் என்ன 100% என்ன உண்மையாக இருக்குன்னு தெரியல. ஆனால் சொல்கிறீங்க வில்லன் ஜோக்கர் தான் சொல்கிறாங்க,
ஜோக்கர் ரொம்ப ப்ரொமினன்ட்டான ஒரு ரோல் கிளைமேக்ஸ்ல வர்ற மாதிரி ஒரு ரோல் இருந்துச்சு ஜோக்கருக்கு பட் ஜெரட் லெட்டோவே சொன்னாரு எனக்கு நிறைய நியூஸ் ஸ்கிரீன் டைம் இருந்துச்சு ஆமா சோ அந்த மாதிரி தான் சோ அவங்க என்னன்னா என்ன நடந்திருக்குன்னா பழைய சூசைட் ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் இனிஷியலா ட்ரெய்லர் ரெண்டு மூணு சோங்கோட கட் பண்ணி ட்ரெய்லர் விட்டாங்க இல்லையா அது ஃபுல்லா ஹிட் ஆச்சு சோ பாத்தீங்கன்னா அந்
வீடியோ கட் பண்ண படம் தான் நமக்கு வந்துச்சு. அதாவது ட்ரெய்லருக்குன்னு ஸ்பெஷலைஸ்டா கட் பண்ணிருப்பாங்க என்னன்னு, அவங்க பண்ண படம் தான் நமக்கு வந்துச்சு. நீங்க
என்ன கேள்விப்பட்டேன் என்னன்னா, அந்த யூனிவர்ஸ் வந்து அந்த சூசைட் ஸ்குவாட் வந்து முடியும் கண்டினியூஸ் வித் ஜஸ்டிஸ் லீக் அப்படின்னா ஸ்டெப்பன் வுல்ஃபும் வருவாருன்னு கேள்விப்பட்டேன், ஒரு சின்ன கேமியோ கேமியோ இல்ல.
ஆமா அந்த மாதிரி தான் அது இதுன்னு இந்த படத்தை சொல்லணும். இந்த படத்துல அந்த படத்துல அட்லீஸ்ட் பேட்மேன் இருந்தா இல்லையா, அந்த யூனிவர்ஸோட உண்மையிலே சூசைட் ஸ்குவாட் பத்தி படம் எடுக்கிறீங்கன்னா நீங்க பேட்மேனை காட்டாம இருக்க முடியாது. பேட்மேன் எங்கேயாச்சும் ரிலேட் ஆகும், ஏன்னா சூசைட் ஸ்குவாட்ல இருக்க முக்காவாசி வில்லன் பாத்தீங்கன்னா ஆர்கம் அசைலம்ல தான் இருப்பாங்க.
எஸ் எஸ் எஸ்.
ஸோ அவங்க இல்லாம எப்படி, அதுவும் ரொம்ப ப்ரொமினென்டான மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹாலி குயின் எல்லாம் எடுக்கும்போது நீங்கள் பேட்மேனோட ஒரு கனெக்ஷனை காட்டாமல் அந்த படத்தை எடுக்க முடியாது. அதுவும் டெட் ஷாட் எல்லாம் எப்படி இவங்க வில் ஸ்மித்தை அட்லீஸ்ட் வில் ஸ்மித்தை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு வேற யாராச்சும் போட்டுக்கலாம், ஏன்னா டெட் ஷாட்ல அதில் ரொம்ப ப்ரைம் மெம்பர். அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா
இந்த கார்ட்டூன்
பார்த்துட்டீங்கல்ல, அசால்ட்
ஆன் ஆர்கம்னு. எஸ் 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 அசால்ட் ஆன் ஆர்கம் பார்த்துருக்கேன், அந்த செம்ம ட்விஸ்ட் வேற.
ஸோ அந்த மாதிரி, ஸோ அந்த அந்த ஒரு கார்ட்டூன் கொடுத்த இம்பாக்டே இன்னைக்கு வரையும் இவங்களுக்கு லைவ் ஆக்ஷன்ல இவங்களை கிரியேட் பண்ண முடியல.
அதுல
அந்த பேட்மேன் ரொம்ப தேவை என்ன பொறுத்த வரைக்கும் சூசைட் ஸ்குவாட் ஒரு படம் எடுக்கும் போது
பேட்மேனும் கேன்லே அந்த டெத் ஸ்ட்ரோக்குங்கிறது ஒரு ப்ரொமினன்டான கேரக்டர் தான்.
ஆமா கண்டிப்பா உண்மையிலே அந்த என்ன சொல்லலாம் அந்த சூசைட் ஸ்குவாட் உள்ள இருக்கும்போது டெத் ஸ்ட்ரோக்குக்கும் ஹார்லி குயினுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று ஓடும் அந்த காமிக்ஸ்லயும் சரி கார்ட்டூன்லயும் சரி.
டெத் ஸ்ட்ரோக் சொல்றீங்களா டெட் ஷாட்டா சொல்றீங்களா நீங்க?
சூசைட் டெத் ஷாட்.
நான் டெத் ஸ்ட்ரோக் சொன்னேன். ஆமா டெத் ஷாட்டுக்கு. ஆமா
ஆமா அந்த அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ரொமான்டிக் ரிலேஷன் மாதிரி ஆனா ரொம்ப ஒரு முரண்டத்தனமா ரொமான்டிக் ரிலேஷன் மாதிரி ஒன்று ஓடிட்டே இருக்கும் காமிக்ஸ்லயும் எல்லாத்துலயுமே. அது இங்க இல்ல.
இதுல அந்த டெட் ஷாட் மாதிரியே அதை அதை ஒரு ரீப்ளேஸ் பண்றதுக்கு மாதிரியே நம்ம அந்த இட்ரிஸ் எல்பாவில் ஒரு கேரக்டர் பேர் என்ன அந்த கேரக்டர் பேர் என்ன எனக்கு தெரியும் யாரு
எனக்கும் சரியா ஞாபகம் இல்லை. எனக்கு என்ன சொல்ல டிசிலே நான் கூட எனக்கு ரொம்ப ப்ரொமினெண்டாக பார்க்காத கேரக்டர் எனக்கு நம்மனா கொஞ்சம் ஏதோ கேரக்டர் தேடி பிடிக்கிற அளவுக்கு கூட பார்த்துக்கலாம். எனக்கு கூட அவங்க ஞாபகமே இல்லை.
நம்மள
பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம வயசுல இருக்கவங்களுக்கு யார தெரியும்னு பாத்தீங்கன்னா அந்த மில்லேனியம் அந்த கோல்டன் ஏஜ்ல வந்து
இல்ல அடுத்தது நான் என்ன சீர்த்தி சூசைட் ஸ்குவாட்னாலே ஒரு ஃப்ரண்ட் பெஞ்சில் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல அவங்கள வச்சு தான் நீங்கள் படம் பண்ணணும். இப்போ அந்த அந்த யூனிவர்ஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா காமிக்ஸ் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஆக்களை கொண்டு வரலாம். நீங்கள் சூசைட் ஸ்குவாட்னு எடுக்கிறனால இவங்களை விடாமல் ஹார்லி குயின் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இதில் மெயின். இதுலேயும் ஹார்லி குயின் வந்து அந்த ஆஃப் பாயில் தான் நடிச்சிருக்கு.
ஆமாம் அது ஏதோ குக் வித் கோமாரி சிவாங்கி ரஞ்சுக்கு எடுத்திருக்காங்க ஹார்லி குயின் அந்த அளவுக்கு
குக் வித் கோமாரிக்கு சிவானியே தான் ரிவர்ஸ் இம்ப் சிவானியே தான்.
ஆமா அது என்ன சொல்லலாம் அந்த அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்ப் ஆன ஒரு ஆளு ஒரு
நல்லா இருக்கும் அந்த கரெக்டர். ஆமா என்னன்னா அந்த ஜோக்கர் லவ்வுக்காக என்கிற ஒரு
உண்மையிலேயே அந்த கரெக்டர் அப்படிதான் இருக்கும். அந்த கரெக்டர் அந்த ஹாலிவுட் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா அது காமிக் கரெக்டரே கிடையாது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர். அது அனிமேட்டட் சீரிஸ் அந்த கரெக்டரே வந்துச்சு அதுக்கப்புறம் அது காமிக்ல கொண்டு வந்தாங்க அந்த கரெக்டர். சோ அது உண்மையிலேயே ஜோக்கருக்காக ஒரு
அனிமேட்டட் சீரிஸ்ல வந்த கேரக்டர் தானா ஃபர்ஸ்ட்?
ஆமா ஆமா
அந்த நம்ம அந்த பாத்து
அதுக்கப்புறம் தான் காமிக் வந்துச்சு.
ஆ ஓகே 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 அந்த அனிமேட்டட் சீரிஸ் அந்த கூரை மேல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நைட்ல இடி இடி நின்னுச்சு.
ஆமா 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 அதேதான் அதே
சரி சரி அதுல தான் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் என்ன அப்படினா ஹாலி குயின்ல
ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஈவன் காமிக்ஸ்ல கூட இல்ல அதுக்கப்புறம் தான் காமிக்ஸ்ல.
ஓகே 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 அது நான் தரமான ஒரு கார்ட்டூன் தான் அந்த
தேவையான இது வந்துச்சு இல்லையா ஜஸ்டிஸ் லீக் அப்போக்லிப்ஸ் வார் அந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா
தெரியும்
அதே ஒரு வேற லெவலாக இருக்கும்.
யார்
ஈவன் கார்ட்டூன்ல பார்க்குறது
இப்போ இவங்க டபிள்யூபி அனிமேட்டட் எடுக்கிறவனும் வேற மூவி எடுக்கிறது ரெண்டும் வேற வேறையா செப்பரேட் டிபார்ட்மெண்ட்ஸ்?
ஆமாம் செப்பரேட். இவங்க என்னன்னா என்ன சொல்லலாம் அது வந்து இவங்க ரொம்ப டார்கெட் ஆன ஆடியன்ஸ் தான் பண்ணுறாங்க ஒரு
சிறிய ஆடியன்ஸ்
நீச் ஆடியன்ஸ் தான் நீஷ் நீஷ் ஆடியன்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இவனுக்கு தேவைப்படாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடர் ஆடியன்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காமிக் தெரிஞ்சவன் அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாரையும் என்ன சொல்லலாம் திருப்திப்படுத்த வேண்டிய நிலைமையில வரும்போது வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் அதுக்குன்னு உங்களோட கோர் ஆடியன்ஸை விட்டுட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப டைல்யூட் ஆகி
போனீங்கன்னா
இருக்கிறவனுக்கும் பிடிக்காது அந்த படம். அண்ட் நீங்கள் இன்னொரு இதை வந்து ரிப்ளிகேட் பண்ணுறீங்கன்னா அவன் யோசிப்பான் நான் அதுக்கு அதே பார்க்கல தான் இருக்கும்.
நம்ம எல்லா எபிசோட்லயும் இந்த புராணத்தை படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எந்த எபிசோடு விட்டாலுமே இந்த டபிள்யூபி செய்யற அநியாயங்களும் பேசிக்கிட்டே தான் இருக்கும் டிசிக்கு.
ஆமா ஆமா. சோ நம்ம அடுத்ததுக்கு டாபிக் மூவ் பண்ணணும் நினைக்கிறேன். இப்போ
வேக்சின் அடிச்சிட்டீங்களா?
வேக்சின் இங்கயா நம்ம நாட்டுல இன்னும் 30 வயசுக்குள்ள அடிக்க மாட்டேங்கிறாங்களே அதுவும் சைனா சாமனை தான் அடிக்கிறாங்க வச்சுட்டு.
ஸோ நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுற அளவு அவ்வளோ பெரிய புளுத்தி இல்லை. பட் ஜீனா ஜீனோமோஃபா ஜீனோமோஃப்னா ஏலியன் எனக்கு பேரே வர ஜீனோஃபார்ம் ஜீனோஃபார்ம் அடிக்கிறது நல்லமா இல்லையா ஒரு மருத்துவ நிபுணரா ஐயா மருத்துவமணி ஐயா?
மருத்துவ நிபுணர் இல்லை எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் அடிச்சுட்டு போனான்னு தான் எந்த மைண்ட் செட் இருக்கு.
அடிக்கிறது தான்
ஐயா ஃபைசர் ஃபைசர் வரக்காட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா அப்புறம் கொரோனா வந்துட்டா அட்லீஸ்ட் இருக்கிறது இல்ல. அதான் சொல்றேன்னா பிசாட்டுக்கு ஆர்டர் பண்ணி அது வருமா இல்லையான்னு ஒரு ரெண்டு பேர் வெயிட் பண்றத விட பக்கத்துல கடையில ஒரு புட்டு புட்டு ஒரு துண்டு வாங்கி கறியோடு வாங்கி சாப்பிடலாம். அட்லீஸ்ட் என்ன சொல்லலாம், அத உங்களுக்கு ஒரு திருப்தி ஒண்ணு வருமா இல்லையா மனசுல, இது ஏதோ பண்ணிட்டோம் அடிச்சிட்டோம் நமக்கு இது என்ன பிரச்சனை இல்லைன்னு வரும் இல்லையா.
உலக லெவல்ல இப்ப கோவிட் ட்ரெண்ட் என்ன இருக்கு இப்ப பார்த்தா, டெல்டா வேரியன்ட் வந்து ஃபைசர் வேக்சினுக்கே சப்போர்ட் பண்ணுது இல்லன்னு ஒரு.
ஆமா அப்படிதான் போயிட்டு இருக்கா. நான் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் இதே வேலை தான் என்னென்ன நடக்குதுன்னு பண்ண இப்ப நான் விட்டுட்டேன். அதை பாக்குறதே ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு,
மன உளைச்சலா இருக்கு,
ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. மனுஷனுக்கு ஒரு ட்ரிப் பண்ணு கூட நிம்மதியா போடாத ரேஞ்சில தான் இருக்கு.
ஆமா வெளியவே அப்போகலிப்ஸ் தான் இருக்கு. ஆனா என்ன சொல்லியுமே
எப்ப முடியுமோ எப்ப முடிஞ்சா நல்லான்னு தான் இருக்கு. ஸோ அதை பத்தி நான் யோசிக்கிறத விட்டுட்டேன்.
படம் சரி எப்போ வரும் தியேட்டருக்கு? தியேட்டர் ஓபனா
வந்துருக்கு வந்து நீங்க சூசைட் ஸ்குவாட் வேணா போய் பார்க்கலாம். செவ்வாய் எல்லாம் போட்டிருக்கான்
அந்த கருமத்தை இவன் பாப்போம். சோ அப்ப நீங்க சொல்றீங்க, அப்ப நம்ம மருத்துவர் ஐயா சொல்றாரு சீனோஃபார்ம் சீனோஃபார்மா சைனோஃபார்ம் அடிக்கிறது ஒரு உகந்த காரியம்னு எல்லாரும் ரெக்கமெண்டேஷன் பண்றீங்க.
இல்ல இல்ல எதுவுமே அது அதெல்லாம் நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணு பண்ணல. நான் என்னோட பர்சனல் எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு அதை அடிச்சுட்டு போலான்னு தான் இருக்கேன், அவ்வளவுதான்.
சரி சரி சரி, அடுத்து அடுத்து வருமா, அடுத்த வேக்சின்ஸ் வருமா, அடுத்து நான் சொல்றேன் ஃபைசர் சரி கோவிஷீல்ட் சரி
தெரியல. வேணா அவங்க வீட்டுக்கு வேணா வருமா இருக்கும், நம்ம வீட்டுக்கு எல்லாம் வராது.
சரி ரெடி ஆகுங்க, கண்ட்ரோவர்ஷியலா பேசுறீங்க, ரெடி ஆகுங்க.
இல்ல என்ன கண்ட்ரோவர்ஷியல் தெரியல, வராது. ஃபைசர் எங்க அஸ்ட்ராஜெனிக்காவே ஏதோ ஜப்பான்காரன் ஏதோ பாவம்னு கொடுத்ததால திரும்ப செகண்ட் டோஸ் எடுத்தாங்க, அதுக்கே 5 மாசம் போச்சு.
இப்ப இவங்க காசு கொடுத்து வாங்குற பிளான்லயே இல்லையா இதுமே
தெரியல. இந்த டொனேஷன் வந்துச்சுன்னு சொல்றாங்க, அவ்வளோ ஃபண்டு கலெக்ட் பண்ணேன்னு சொன்னாங்க வேர்ல்ட் பேங்க்ல கிடைச்சிருந்தேன். தெரியல என்ன நடக்குதுன்னு. ஸ்ரீலங்கா பத்தி பேசுறதுக்கு போனா டிப்ரெஷன், இன்னும் பெரிய டிப்ரெஷன்ல விழுவோம். ஸோ அதெல்லாம் பேசுறது இல்லை.
நம்ம நான் அடுத்ததுமே இந்த ஸ்ரீலங்கா பத்தி பேசணும்னு தான் இருக்கு, நீங்க இப்படி சொல்லாதீங்க.
அப்படியா சார், பரவாயில்ல நான் பரவாயில்ல ஆல்ரெடி டிப்ரெஷன்ல தான் இருக்கேன், கொஞ்ச நாளா
பேசிடுவோம் பேசிடுவோம் பரவாயில்ல. வேக்சின் அடுத்துதான் இப்ப நம்ம நாட்டு நாட்டு பட்ஜெட் எங்க போகுது தல,
கஷ்டப்பட்டு
மாவு அரிசி எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன், இவன் ஆங்கர் தேடுறான், உளுந்து உளுந்து ஆங்கர் தேடுறான். என்னையா யோ இப்படி ஆங்கர் தேடாத, டீ குடிக்க மாதிரி நான் செத்துருவேன்டாங்கிறான். நீங்க எப்படி?
ஆமாமா அதே இல்ல, நம்மளும் அதே தான். நம்ம காலையில ஒரு டீ அடிக்கல நானும் செத்துருவேன், அவ்வளவுதான். ஆனா பரவாயில்ல, எங்க வீட்டுல ஏதோ எங்க பக்கம் வாங்கி வச்சிருக்காங்க, இருக்கு ஸ்டாக் இருக்கு. ஆனா கேஸ் இல்லையாமே, இந்த இன்னைக்கு இன்னைக்கு போய் கேஸ் வாங்க போனா கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
அப்படின்னா பதுக்கல் சந்தை நீங்க தான் வச்சிருக்கீங்க, பாதி பதுக்கி வச்சிருக்கீங்க.
பதுக்கல் சந்தை எல்லாம் இல்லைங்க, நீங்க வேற
கேஸும் இல்லையாப்ப, என்ன பிரச்சனை இல்லைங்க.
இல்ல இந்த இன்னைக்கு போய் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேருக்கு அந்த சின்ன கேஸ் ஒன்று வச்சிருக்கோம்ல, அது வாங்க போனா எந்த கேஸுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பெருசும் இல்லை சின்னது இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
நான் கேள்விப்பட்ட அளவுக்கு இவங்க அந்த இம்போர்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்னால கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்
தான். அதான் அதுதான் என்ன என்ன மென்ஷனா சார், நீங்க ரெஸ்ட்ரிக் பண்றது உள்ளூர் உற்பத்தியை கூட்டுறது இதெல்லாம் நானும் வர வைக்கிறேன், இதெல்லாம் எப்பவோ பண்ணிருக்க வேண்டிய விஷயங்கள்னு எனக்கு தெரியும், புரியுதா. இவன் இங்க என்ன சொல்லலாம், அந்த உரத்துல இருந்து இது போறதெல்லாம் நீங்க உள்ளூர் இதை வந்து அந்நிய செலவணி வெளியே போகாம தடுத்து அது இங்கே வச்சிருந்து காசு அதெல்லாம் பண்றதெல்லாம் ரொம்ப கண்டிப்பா பண்ண வேண்டிய விஷயங்கள். பட் அது என்னன்னா, நீங்க எடுத்தோம் கவுத்தோன்னு பேன் போட முடியாது இல்லையா, அது ரொம்ப ஒரு லாங் டேர்ம் ப்ரொசஸ் ஒன்று. நீங்க காரை பேன் பண்றீங்கன்னா கார் உற்பத்தி செய்யற பிளான்ட் எல்லாம் நீங்க இங்க கொண்டு வரணும் முதல்.
ஆமா இங்க இருந்துச்சு மைக்ரோன்னு
ஒண்ணு இருந்துச்சு, அதான் இங்க இங்க வேணாம், நான் ஒன்றும் பேச விரும்பல அதை பத்தி. இப்ப அதான் சொல்றேன், இப்ப இப்ப சிம்பிளா சொல்லுமே, அந்த உரம் இருக்கு இல்லையா, இங்க பேன் இவன் பேன் பண்ணா இப்ப இவன் சொல்றாங்க, இப்ப ஒரு அவங்க ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு நிலம் வச்சிருக்க சொல்லுமே, அவங்களா ஒரு இயற்கை உரம் தயாரிக்கிறது கூட இவங்க அந்த மாட்டு சாணம் என்ன கரும அதெல்லாம் போட்டு செய்யறது கூட அது உரமா வர்றது கூட ஒரு 2 வருஷம் ஆகுமா. சோ அது வரைக்கும் என்ன பண்றேன்னு கேக்குறாங்க. அதான் சொல்றாங்க, நீங்க இத முதல்ல சொல்லுங்க, ரெடி ஆகிருப்போம். இருக்காங்கல்ல அவங்க பாத்தீங்கன்னா இப்படி ரசாயன உரம் தான் வைப்பேன், அவனுக்கு லாபம் வேணும். கண்டிப்பா. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, முதல்ல அந்த பருவம் பண்ற மாதிரி இதுலயே விதைச்சிருக்காங்க, பட் சரியான உரம் போடாதால அந்த இன்னும் அது வளரவே இல்லையா.
ஓகே ஓகே ஓகே.
இப்போதைக்கு அவங்க போன வருஷம் இந்த டைம்ல அவங்க அறு அந்த ஹார்வெஸ்டே பண்ணிட்டாங்க
இந்த டைம்ல.
இந்த டைம்ல சரியா, இந்த முறை இன்னும் அதுக்கு வெயிட் பண்றாங்க, இன்னும் அது சரியா வளரலையா, ஆனா பூச்சி எல்லாம் பிடிச்சிருக்கு. ஏன்னா சரியான உரம் இல்லாம, கெமிக்கல் உரம் இல்லாம.
ஓகே 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 ஓகே.
ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படியே போச்சுன்னா ஆல்ரெடி ஸ்ரீலங்கால இருந்து சப்ளை பண்ற இது பாத்தீங்கன்னா, விவசாய பொருட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து இன்னுமே நம்மள அங்க டிபெண்ட் பண்ணி வச்சிருவோம். உரத்தை நீங்க இது பண்ணி அந்நிய செலாவணி இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம அங்கால ஸ்ட்ரெயிட்டா வாங்க வேண்டியதுக்கு போக வரும். நம்ம
அப்ப நம்ம ஒரு சரியான பாதையை நோக்கி போகல.
தெரியல, ஆனா தெரியல, அவர் வந்திருக்காரு, அவர் வந்தா சரியா வரும்.
யார சொல்றீங்க?
அவர் தான், அவங்க வீட்டுல இருந்து வந்திருக்காங்கல்ல, அவர் வீட்டுல அவர் தான் பாப்பாரு. ஸோ அவர் எல்லாம் பாப்பாரு, நீங்க சும்மா.
அவங்க வீட்டு பிரச்சனைனா அவங்க அவங்களோட டின்னர் டேபிள்ல உட்காந்து கதைப்பாங்கன்னா அப்ப பிரச்சனை சரியாயிருமா, அதனால கூட்டிட்டு வந்துருக்கேன்.
வீடு நாடு எல்லாம் ஒண்ணுமே சும்மா இருக்கா
அப்படின்னா, நீங்க என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஓங்க வேண்டும் வெளிநாட்டில்ங்கிறத நம்ம மாத்தி படிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது.
ஆமா ஆமா ஆமா. இப்ப நம்மளே என் கையே இல்லை, நம்ம முழுசா அங்க போயிடணும், அவ்வளவு மொத்தமா போயிட வேண்டியதா, வேற வழி இல்லை. இந்த நாட்டில் ஒன்றும் இல்லை, இதுக்கு மேல ஒண்ணு இல்லை.
சரி ஓகே. இப்ப நீங்க கிட்டத்தில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஒரு நிகழ்வு இது வந்துச்சு, ஸ்ரீலங்கா டீம் வந்து இந்தியா பீட் பண்ணிட்டாங்க, நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்களா?
ஆமாம், செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு அது ஒன்றும் மிகப்பெரிய ஒரு வெற்றி இல்லை. கண்ட மேனிக்கு போஸ்ட் போட்டாங்க, இது வந்து ஸ்ரீலங்கா யங்ஸ்டர்ஸ்க்கும் இலங்கை இந்தியா யங்ஸ்டர்ஸ்க்கும் நடந்த ஒரு போட்டி. இதில் ஸ்ரீலங்கா யங்ஸ்டர்ஸ் வந்து இலங்கை அவங்கள விட ரொம்ப முந்தி இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பூமராக போஸ்ட் போட்டாங்க. பட் என்ன சொல்லுவாங்க, கிரிக்கெட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவன் இதை போட்டிருக்க மாட்டான், இங்க அப்படி எவனும் இல்ல.
இல்ல சித்ல நீங்க பேசும்போது,
ஏன்னா ஸ்ரீலங்கால கடைசியா இப்ப கிரிக்கெட் ஃபாலோ பண்ணானே எவனுக்குமே தெரியாது, எல்லா மேட்சும் தோத்துட்டு தான் இருக்காங்க.
சித்ல நீங்க பேசும்போது அவங்க இந்தியா ஜெர்சிய கழட்டி வச்சிட்டு பேசுங்க.
சே, அதெல்லாம் இந்தியா ஜெர்சிய எல்லாம் இல்ல. சே, நம்ம எல்லாம் இந்தியா கேங்க சப்போர்ட் பண்ணோம். இப்ப நான் கிரிக்கெட் பாக்குறதே கிடையாது. நான் கிரிக்கெட் பாக்குறதே இல்ல. என்ன சீன்னா ஓகே, இல்ல இல்ல, நான் தான் சொல்றேன், நீங்க அந்த தேர்ட் ஒன் டே வின் பண்ண இல்ல, அதை வின் பண்ணது ஓகே, நான் ஒத்துக்குவேன். அது ஒரு நல்ல சம்பவம், சிறப்பான சம்பவம். ஏன்னா அவங்க டீம் ஒன்று இருந்துச்சு, அது அவங்க டீம், பி டீமோ என்ன டீமோ, ஒரு ஆறு பேட்ஸ்மேன் இருந்தாங்க ப்ராப்பரா, அஞ்சு போலர், ஒரு நாலு போலர், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ப்ராப்பர் டீம் இருந்துச்சு. ஓகே, அதுக்கு அடிச்சிங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் தெரியல என்னாச்சுன்னு, கோவிட் கேஸால அப்புறம் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இங்கிலாந்து டூருக்கு போயிட்டாங்க அங்கே இன்ஜர்னால. ஸோ அவங்க வெறும் நாலு பேட்ஸ்மேன் ஏழு போலர்ஸை வச்சு விளாண்டாங்க, அவங்க எல்லாரும் புது பிளேயர்ஸு எனக்கு தெரிஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டிங் டெப்த்ங்கிறதே இல்லை. புவனேஸ்வர் குமார் வந்து ஃபோர் டவுன் இறங்கி அடித்தாரு.
ஆமாம்,
ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது என்ன சொல்லலாம், வெற்றி சந்தோஷம்தான், பட்டு அதுக்குன்னு இதை தலையில வச்சு தூக்கி கொண்டாடினீங்கன்னா ஸ்ரீலங்கா டீம் இன்னும் அதிர பாலாவுக்கு தான் போகும். ஏன்னா நம்ம இன்னும் வேர்ல்ட் கப் குவாலிஃபையரே நம்ம அடிக்கணும், குவாலிஃபையர் அடிச்சு போற அளவுக்கு தான் நம்ம நிலைமை இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்.
ஆமா ஆமா. இப்போ நான் இன்னொன்னு பார்த்து, இந்த கிட்டத்துல பங்களாதேஷ் ஆஸ்திரேலியா வைத்துட்டு.
ஆமாம், அது உண்மையிலே தெரியல. ஆஸ்திரேலியா வந்து என்ன சொல்ல, ஒயிட் பால் கிரிக்கெட்ல கொஞ்சம்லாம் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காங்க.
ஆஸ்திரேலியா டீம்ல யாரு
குறைஞ்சதா என்ன சொல்ல, ஒயிட் பால் அவங்களுக்கு முதல் ரிச்சில ஒரு டொமினன்ட் ஒன்று, அவங்க அடிக்கவே முடியாது. அவங்க தான் கெத்து ஜித்துங்கிற மாதிரி வேம்புலி ரேஞ்சில் இருந்தாங்க இல்லையா. வேம்புலி என்ன, நம்ம மெத்திவைடன் எல்லாம் அப்படிதான் இருப்பா, அப்படி அவனை சொல்லலாம் வேம்புலி. ஸோ என்ன சொல்ல, அவங்க டொமினன்ஸ் ஆல்ரெடி குறைஞ்சிட்டு தான் இருந்துச்சு. மைக்கேல் கிளார்க் கேப்டன்ஷிப்ல இருக்க நேரமே அந்த பார்த்தீங்கன்னா டீம் அடுத்து வர்றவங்க அவங்க அளவுக்கு இருக்கலாம், பட் ஒரு இருந்தது, ஒரு ஹோல் டுகெதரா ஒரு டீம் ஒன்று இருந்தது.
ஏன் இப்போ ப்ரொமிசிங்கான பிளேயர்ஸ் இருக்காங்களே, ஸ்மித், அது அவர்
ப்ரொமிசிங்கான பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் எனக்கு தெரியல, நான் என்ன சொல்றேன், ரீசெண்டாக கிரிக்கெட் ரொம்ப ஃபாலோ பண்றது கிடையாது. ஸோ எனக்கு தெரியல என்ன ரீசன் சொல்லியாது.
சரி, ஒலிம்பிக்ஸை பத்தி சொல்லுங்க. ஏன் ஸ்ரீலங்கா விடுங்க, ஸ்ரீலங்கன் ஒலிம்பிக்ஸை பத்தி பேசுவீங்கல்ல, இந்தியன்ஸ் இன்னுமே ஒரு தங்கம் எடுக்க கூட ஸ்ட்ரகிள் பண்றாங்க.
ஒரு தங்கம் எடுத்துட்டாங்கல்ல,
அதான் சொல்றேன், அதை எடுக்கிறதுக்கே இன்னும் ஸ்ட்ரகிள் சரி எடுத்துட்டாங்க, அதை எடுக்கவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க.
யா, அது என்னன்னா நீங்க சிம்பிள், அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல அவங்க இருக்காங்கன்னா, ஒலிம்பிக்ல ஒலிம்பிக்ல ஒரு ஸ்போர்ட்ல இருக்காங்கன்னு சொல்லுவோமே, அடுத்த நாலு வருஷத்துக்குமே அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ்ல மட்டும்தான் ஃபுல்லா ஃபோக்கஸா இருக்கணும், புரியுதா?
4 வருஷம்.
ஆமா, இதே பாத்தீங்கன்னா அங்க நேஷனல் லெவல் பாக்ஸிங் விளையாடுறவ கூட ரோல பாக்கிங் டிக்கெட் வித்துட்டு இருக்கா
இந்தியால.
இந்தியா சோ அவ அவ குடும்பத்தை ஃபீட் பண்ணுவாவ இல்லாட்டி அவட ஸ்போர்ட்ஸ பாப்பாவ.
அவங்க கொடூரமான விஷயம் என்னன்னா இந்த ஹாக்கி.
ஆமா, ஈவன் கிட்டத்துல கூட பாத்தீங்கன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் பட்ஜெட் குறைச்சி தான் இருக்காங்க கோல்டு வின் பண்ணதுக்கு அப்புறம். நீங்க வின் பண்ணது குடுக்குறது பிரச்சனை பெரிய விஷயம் இல்ல, வின் பண்றதுக்காக நீங்க ஃபெசிலிட்டிஸ் பில் பண்ணி. இப்ப அமெரிக்கா பாத்தீங்கன்னா, அமெரிக்கா நல்ல ஒரு உதாரணம், ஓட்டு போலோன்னு ஒரு கேம் ஒண்ணு இருக்கு சரியா, அது ஒலிம்பிக்ஸ்ல மட்டும்தான் விளையாடுவாங்க, 4 வருஷத்துக்கு இருக்கா சரியா. அதுக்கான டீம் அவங்க ஃபுல் ஃபோக்கஸா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செஞ்சு தொடர்ந்து 4 வருஷம் ட்ரைனிங் எல்லாம் வச்சு வச்சிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு அதுலயே அவங்களுக்கு ஒரு இன்கம் லெவலை கொடுத்து எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க.
ஆனா நீங்க அமெரிக்காவை இந்தியாவோட ஒப்பிடுவீங்களா?
இல்ல, நான் சொல்றேன் என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் வரணும்னா ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து ஸ்போர்ட்ஸ் மட்டுமே பண்ணணும். இப்ப நீங்க கிரிக்கெட்டர்ஸ் கொண்டு போயிட்டு பேங்க்ல வேலை செய்ய வச்சீங்கன்னா வந்து விளையாடுவாங்க அடுத்த மேட்ச்.
இல்ல இல்ல இல்ல, ஆமா
இல்ல, ரோட்ல பாக்கிங் டிக்கெட் வித்துட்டு இருந்தானா பிராக்டிஸ் பண்ணாம வந்து போலர்னா போட்டுனா விளையாடுவாங்க. ஃபிட்னஸ் லெவல் மெயின்டைன் பண்ணணும்ல.
ஆமா இல்ல, அடுத்தது என்ன
ஃபுட்பால் பேசுனா அதான் அவங்க என்ன ஃபிட்னஸ் லெவல் மெயின்டைன் பண்ணணும், தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும், தொடர்ந்து ட்ரைனிங்ல இருக்கணும், புரியுதா? சோ இவங்க இவங்க டெய்லி ரூட்டீனையும் பார்த்துட்டு கேமையும் பார்த்தாங்கன்னா அது நடக்காது.
இன்னொன்னு, நான் பிரச்சனை பாக்குறேன், நான் கேள்விப்பட்டதுக்கு இந்தியால இன்னுமே அந்த அங்க கூடவே அந்த நூலிபான்ஸ் இருக்கனால தான் இன்னும் பிரச்சனைன்னு சொல்றாங்க அந்த அங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல.
ஆமா கண்டிப்பா, என்ன ஏன் அவ்வளவு போறீங்க கிரிக்கெட்ல? தமிழ்நாடு கிரிக்கெட் டீம் பாருங்களேன், சோ அங்க அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் ஈவன் ரீசெண்டா அந்த ஹாக்கி டீம்ல பாத்தீங்கன்னா அங்க தோத்ததுக்கு வந்து அந்த ஏரியால இருக்கவங்களே அவ தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்லி வெடி வச்சிருக்காங்க.
இப்ப எங்க இவ்வளவுதான் அவங்க தேசப்பற்று.
சோ அவங்களுக்கு நாடு வெண் தோத்ததெல்லாம் முக்கியம் இல்ல, அவங்க தோத்துட்டாங்க. நாங்க இருக்கோம், நாங்க ஜெயி, நாங்க விளையாடலாட்டியும் பரவாயில்ல, நீங்க விளையாடி தோத்துட்டீங்கல்ல, எங்களுக்கு அது போதுன்னு தான் இருக்காங்க துப்பு கேட்டவங்க.
இந்த ஒரு மரநிலை தான் போகுது.
வெந்து தனிந்தது காடுன்னு ஒரு படம் வருது இல்லையா?
ஆமா
ஓ, அதுக்கு ஒரு ரீசெண்டா ஒரு கான்ட்ரவர்ஷன் கிளம்பிருக்கு பாத்தீங்களா அந்த படத்துல பேரை பத்தி?
இல்ல, ஏதோ ரெட் கார்டு சிம்பு ஏதோ பிரச்சனைன்னு போட்டுக்கிருக்காங்க.
இல்ல ரெட் கார்டு சிம்ல, அது என்ன, ஒரு நம்ம இலங்கை தமிழர் ஒருத்தர் அவர் ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு வெந்து தனிந்தது காடுன்னு சரியா. இப்ப அவர் அந்த பேரு, அவரு ஸ்ரீலங்கால படம் எடுக்கிறாரு, பட்டு அது ஏன் அந்த பேரை வச்சிங்க நீங்க கொப்பி அடிக்கிறீங்கன்னு சொல்லி, நம்ம தெரியாதா நம்ம ஸ்ரீலங்கா பூமஸ் இருக்காங்க இல்லையா, என்ன ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ன நடக்கும்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க, அத பத்தியும் பேசிட்டு இருக்காரு. என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அது ஒரு இந்தியா படம் இல்ல, ஹாலிவுட்ல ஒரே படத்துல பேர் வருதுன்னு சொல்லி இங்கேயும் அந்த பேரை எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா?
ஓகே ஓகே ஓகே.
அதே மாதிரிதான் சொன்னா, நீங்க இந்தியால வர ஒரு படம்னா தமிழ்நாட்டுல வர படம்னா அந்த தமிழ்நாட்டு ரைட்டர் யூனியன்ல போயிட்டு அந்த பேரெல்லாம் பதிவு செய்யும். சும்மா நான் ஒரு பேரை வச்சுட்டேன் யூடியூப்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறேன், அந்த பேரை நீ வைக்காதன்னா எங்க போய் வைக்கிறது?
அப்படி கிளைம் பண்ணலாங்கிறீங்க கண்ட்ரி டு கண்ட்ரி?
அதான் சொல்றேன், இங்க இருக்க பூமஸ்க்கு வந்து ஒரு டாபிக் தான் வேணும் பேஸ்புக்ங்கிறது. முக்கியமா இந்த பேஸ்புக் தான் ஒரே பூமஸ்களோட சமூகமா ஆகிட்டு வருது. அதுவும் தெரியாதா இங்க இருக்கவங்க எல்லாம் தமிழனா ஒன்றிணைவு ரேஞ்சில அதுக்கும் போட்டுட்டு இருக்காங்க, ஈழத்தமிழர்களை இப்படிதான் வஞ்சிக்கிறாங்க கொஞ்சிக்கிறாங்கன்னு பேசிட்டு.
இலங்கை
மாதிரிதான் போகுது,
இலங்கை தமிழ்னு யூஸ் பண்றதே அவங்க பிரச்சனையா தான் இருக்குங்க. அப்படி சொல்ல வேணாங்கிறாங்க. இப்ப நான் இலங்கை தமிழ்னு யூஸ் பண்ணாலே நீ இலங்கை தமிழ் வேற ஈழத்தமிழ் வேறன்னு பாக்குறாங்க.
ஆமாமா, அது அது அதான் அவங்களும் ஒரு வகையான நூலி பான்ஸ் ரேஞ்சில தான் போயிட்டு இருக்காங்க.
நூலி பான்ஸே தான்
அவங்களும். அந்த மாதிரி தெரியும்ல நம்ம பேச, அதை பத்தி என்னத்த பேசுறது விடுங்க, அவ்வளவுதானே அப்புறம்.
சோ நம்ம இப்ப கடையை சாத்துவோம்னு நினைக்கிறேன்.
இப்ப என்னமோ உளறி வச்சிருக்கோம், ஏதோ கேக்குறவங்க கேட்டே என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
ஆமா, சோ ஏதாச்சும் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கமெண்ட்ஸா போடுங்க. மாட்டு பசங்க அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, நான் லிங்கை இந்த எபிசோட்ல போடுறேன். என் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவ்வளவு பெரிய போஸ்ட் இருக்காது, ஸோ பட் எபிசோட் போஸ்ட்டு கீழே உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் போடலாம். கேட்குறவங்க கேட்டு போடுங்க, திட்ட வேண்டியவங்க திட்டுங்க, ஷேர் பண்ண வேண்டியவங்க ஷேர் பண்ணுங்க. ரொம்ப கிரிஞ்சாக பேசணும்னு நினைங்க, கடைசியில் என்னையும் இப்படி பேச வச்சுட்டாங்க. இதுதான் சொல்ல விரும்புறீங்களா?
வேற வேற வழி இல்லை குமார், இதுதான் ஒரே வழி,
பண்ணியே தான் ஆகணும். இன்னும் பேங்க் அக்கௌண்ட்னா நம்ம கொடுக்க மாட்டோம், ஜஸ்ட் இட்ஸ் எ ஃப்ரீ ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்.
அந்த உம்பளச்சேரி மாடு மாதிரி நாங்கள் ஒன்றும் கேட்கல, நாங்கள் வெறும் ஒரு ஒரு ஃபீட்பேக் தான் கேக்குறோம்.
ஃபீட்பேக் தான் கேக்குது, புடிச்சிருக்கா நான் நம்ம செய்யறது புடிச்சிருக்கா இல்ல, நம்மளே நானும் இவனும் தான் பேசிக்கிறோம், ஒரு ஃபீட்பேக்கே காணோம். சோ உங்க ஃபீட்பேக்கே எங்கட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கமெண்ட்ஸ் ஆ போடுங்க. சோ கடை சாத்துவோம் சித்ரோட. அப்ப நன்றி
நன்றி நன்றி.
தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். அன்டில் நெக்ஸ்ட் டைம், இது உங்கள் மாட்டு பசங்க பாட்காஸ்ட்.